வந்து ரெண்டாவது அதிகம். ரெண்டாவது கூறு என்ன? அந்த நூற்பாவில் ரெண்டாவது கூறு அசத்து இலது அறியாது என்ற அந்த பகுதி. இரண்டாவது அதிகாரம். இனி
இனி அசத்தினுக்கு உணர்வு என்று,
இனி அசத்தினுக்கு உணர்வு, உணர்வுன அறிவு, உணர்வு இன்று. அசத்தினுக்கு உணர்வு இன்று, அசத்துக்கு அறிவு கிடையாது. இதை நிறுவ வேண்டுமா இந்த கருத்தை? இதில் தெரியல, அசத்துக்கு அறிவில்லை என்பதை சொல்ல வேண்டுமா? இதுக்கு ஒரு அதிகரணமா? ஆனா உங்களுக்கு வேண்டியிருக்கு, மாணவர்களுக்கு. இப்ப அசத்துனா எவை? அசத்து என்றால் நாலு, தனு கரணம் இந்த நாளுக்குள்ளே எல்லாம் அடைக்கும். அசத்து அனைத்து இந்த நாளுக்குள்ளே அடக்கும். தனு கரணம் போன போகங்கள் அசத்து. இவற்றுக்கு அறிவு இருக்கா? தனு எது? உடம்பு. அறிவற்றது தெரியுது, அறிவற்றது சுட்டு எரிக்கிற போது உணர்வு இல்லை. உடம்புக்கு உடம்பு ஜடம் தெரிகிறது, இதை நிரூபிக்க வேண்டாம். கரணம், கரணம் என்றால் கருவி, இந்திரியங்கள் அந்த கரணம். இங்கேதான் கொஞ்சம் சந்தேகமானவர்களுக்கு வருது. இந்த ஐம்பொறிகள் தானே உலகத்தை அறிகின்றன, அந்த கரணங்கள் தானே மனம் பட்டுகிறது, புத்தி நிச்சயிக்கிறது, சித்தம் சித்திக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. அப்படியானால் இந்த கருவிகள் அறிவுடையவாக தெரிகின்றனவே என்ற ஒரு ஐயப்பாடு உண்டாகுது. எனவே அந்த இந்த இடத்துல அசத்து என்றால் எதை குறிக்கணும்? சிறப்பாக கருவிகள், கரணங்கள், தனு கரணம், போகம் உலகம் ஜடம் அது தெரியுது. போகம், போகம் என்ன? உலகத்திலே காணப்படுகிற அனுபவிக்கப்படுகிற பொருள்கள், அவையும் ஜடம் தெரிகிறது. ஆக மூன்று தெளிவாக தெரிந்து விட்டது அறிவற்றவை. இந்த கரணம் மட்டும்தான் சந்தேகத்தை உண்டாக்குகிறது, அறிவுடையதா இல்லையா என்ற. அதுக்கு அதை மட்டும்தான் இங்க தெளிவு கொடுத்துகிறார் மேகங்கள். இந்த அதிகரணத்துல கரணங்கள் அறிவுடையன போல செயல்பட்டாலும் உண்மையிலே அவை அறிவற்றவை என்பதை நிறுவுகிறார்.
சத்து அசத்தை அறியாதாயினும் அசத்து எனப்பட்ட தனு கரண புவன போகங்களும் ஒன்றாய கரணம்.
கரணம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த தனு கரண போன போகங்களிலே ஒன்றாக இருக்கிற கரணம் கருவிகள் தான் இறைவனுடைய சந்நிதியிலே பசுகரணங்கள் சிவகரணங்களாக ஆகி இறைவனை அறிகிறது என்று சொன்னேன். ஒரு உதாரணம் சொன்ன, என்ன உதாரணம்? உப்பளத்திலே அந்த இட்ட வைக்கோல் முதலியவை எப்படி மாறிக்கிட்டன? சங்கிரமித்தல் என்ன விளக்கம் சொன்னேன். சங்கிரமித்தல் என்றால் ஒரு பொருளினுடைய தன்மை இன்னொரு பொருளைப்பட்டது, அதான் சங்கிரமித்தல். அந்த வைகோ உப்பினுடைய தன்மையை பற்றுகிறது. அதுபோல இங்கே என்ன உதாரணம் சொல்லியிருக்கிறது, அதாவது கண்ணாடி, கண்ணாடிக்கு முன்னாலே நிற்பவருடைய பிம்பத்தை உருவத்தை கண்ணாடி என்ன செய்கிறது? பற்றிக்குள் பற்றுகிறது. எதிரே உள்ள பொருளினுடைய உருவத்தை அந்த கண்ணாடி பற்றுவது போல அது ஒரு உவமை. இப்ப பாருங்க, அந்த தனுகரண முதல் தொடர்ந்து பாருங்க, சத்து அசத்தை அறியாதாயினும் சுத்தமா போட்டு, சத்து அசத்தை அறியாது என்றாலும், அதாவது முன்னாடி நிறுவினார் சத்து அசத்தை அறியாது, அதை இப்போது ஒப்புக்கொண்டார். இவர் ஒப்புக்கொண்டார் யாரு? சிவசங்கராந்தவாதி. சத்து அசத்தை அறியாது ஆயினும் நீங்கள் சொன்னபடியே கொண்டார். அசத்து எனப்பட்ட தனு கரண புவன போகங்களுள் ஒன்றாகிய கரணம் விளக்கு போல் விகாரமின்றி நிற்கும் ஆன்ம சந்நிதியில், ஆன்மா எப்படி நிற்கிறதாம்? விளக்கு போல, விளக்கு போல விகாரமின்றி நிற்கும் ஆன்ம சந்நிதி. அதாவது ஆன்மா அறிவது இல்லை எதையும். அப்படி உலக பொருளை அறிந்தால் அது விகாரம் அடையும். எனவே ஆன்மா விகாரம் இல்லாமல் எதையும் அறியாமல் இருக்கிறது. விளக்கு போல ஒரு இடத்துல ஏற்றிய விளக்கு எப்படி விகாரம் அடையாமல் ஒளி பரப்புகிறதோ அதே போல விளக்கு போல விகாரமின்றி நிற்கும் ஆன்ம சந்நிதியில், ஆன்மாவினுடைய முன்னிலையில் செயல்படுவது எது? கரணங்கள். ஆன்மாவினுடைய சந்நிதியில் வெத்த நிலை, வெத்த நிலையில கட்டு நிலையில, கட்டு நிலைக்கு இன்னொரு பேரு வெத்த நிலை. வெத்த நிலைன்னா என்ன? இந்த சொல்லுக்கு என்ன? பந்த நிலை. பந்த நிலைதான் பெத்த நிலை என்று ஆகிறது. பந்தம், பெந்தம், பெத்தம் என்று மாறுகிறது. பந்தம் என்ற சொல் பெத்தம் என்று மாறுகிறது. எனவே பெத்த நிலை கண் இந்த கருவிகள் எதை அறிகின்றன? அசத்தாகிய விடயங்களை அறிகின்றன. ஆன்மாவினுடைய சந்நிதியிலே இந்த உடம்போடு கூடியிருக்கிற காலத்துல இந்த கரணங்கள் விடயங்களை அறிகின்றன. அதுபோல பெத்த நிலைக்கண் அசத்தாகிய விடயங்களை அறிந்தார் போல முத்தி நிலையிலே இந்த கரணங்கள் எதை அறிகின்றன? சிவத்தை அறிகின்றன. முத்தி நிலையிலே சிவத்தை, முத்தி நிலையில் சிவகரணமாய் நின்று, இதே இந்த பசுகரணங்கள் சிவகரணங்களாக மாறி சிவகரணமாய் நின்று சிவத்தை அறியும் என்றலும் என்று சொல்லுவதும் அந்த ஓமை கண்ணாடியின் நிழல் போல ஆன்ம சந்நிதியில் அதன்கண் அறிவு உண்டாகும் என்றும் அமைவுடைத்து என்றதும் பொருந்தும். என சிவசங்கராந்தவாடி மதம் பற்றி நிகழ்கிற கடாமை வினாவை அதிலே ஐயப்பாடு உண்டு ஆசங்கித்து சூத்திரத்தினுடைய இரண்டாம் சூத்திரே அமைந்த ஏதுவை, அதாவது அசத்து இலது அறியாது என்ற ஏதுவை கண்ணளித்து உரைத்து மேற்கொள்ளுதல் மேற்கோளாக கூறுதல் முதலிற்று. இதன் பொருள் வெளிப்படை. சரி, எதன் பொருள் வெளிப்படை? அசத்தினுக்கு உணர்வின்று. அதை விளக்க வேண்டுமா உங்களுக்கு? வெளிப்படையாக தெரிகிறது, அசத்தினுக்கு உணர்வு இல்லை. படிங்க.
சூத்திரத்தில் இலகு என்பது அறிவு இலகு என்னும் பொருட்டு என்பார், உணர்வு என்று வைத்தார்.
சூத்திரத்தில் என்ன சொல்லுகிறார்? அசத்து இலகு என்று மட்டும்தான் சொன்னார். இலது என்றால் என்ன? இலது எது இல்லாதது? அறிவு இலது என்று கொள்ள வேண்டும். அதை இங்கே வெளிப்படையாக உணர்வு அறிவு இல்லாதது என
உடைத்தார்.
இங்கு தெளிவுபடுத்துகிறார் உரையாசிரியர். அசத்து என்றால் மற்ற தனு மற்ற உலகத்தையோ உடம்பையோ போகத்தையோ அல்ல, தத்துவங்கள். தத்துவங்கள் தான் நமக்கு என்ன கருவிகள். தத்துவங்கள் தான் 36 தத்துவங்கள் தான் நமக்கு கருவிகளாக வந்து அமைந்திருக்கின்றன. எனவே தத்துவ பிரபஞ்சத்தில் அசத்து என்பது தத்துவங்களாகிய கருவிகளை
அறிவு இன்மை சாதிக்க வேண்டாம்.
ஆம், அதை விட்டு விளக்க வேண்டியது. நிரூபித்தல் ஐயம் திரும்பி இல்லாமல் ஆராய்ந்து கூறுவதுதான் நிரூபித்தல். அதுதான் அதுதான் எது? அசத்து. அசத்துத்தான் நிரூபிக்கின். அதை நன்றாக ஆராய்ந்து பார்க்கிற போது என்ன தெரிகிறது? அதுதான் நிரூபிக்கின் இன்று அறிவற்றது என்பது தெளிவு தெளிவாக
ஒன்று என வைத்து என்ன உரிமையுடையது, அதனை அறிவுரைக்கு அன்று என்று பொருந்தாது என்பதை நோக்கி மேற்கோளை
சாதித்து ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அசத்தை அறிகிற அறிவுக்கு என்ன பேரு? வாச ஞானம். வாசத்தை அறிகிற ஞானம், வாசத்தை அறிகிற ஞானம். இப்ப மூன்று ஞானம் சொன்னேன் அல்லவா? வாச ஞானம், பசு ஞானம், பரிஞானம். இதுல பசு ஞானம் என்றால் என்ன விளக்கம் பார்த்தோம்? பசுவினது பசுவினுடைய ஞானம், அதாவது ஆன்மாவினுடைய இயற்கை அறிவு. என்ன அறிவு? வியாபக. பசுவினுடைய இயற்கையான வியாபக அறிவு பசு ஞானம். பதிஞானம் என்பது பதியினுடைய ஞானம், அது திருவருள் ஞானம். அதுபோல பாச ஞானத்தையும் விரித்து பார்க்கலாமா? பாசத்தினுடைய ஞானம் என்று விரிக்கலாம் அல்லவா? மற்ற சமயத்தார் சொல்லுகிறார்கள், மற்ற இரண்டு ஞானங்களையும் அப்படி விரித்து சொல்லுகிறீர்கள், இது மட்டும் என்ன பாவம் செய்தது? இதே அப்படித்தானே விரித்து சொல்ல வேண்டும். எனவே பாச ஞானம் என்றால் பாசத்தினுடைய ஞானம் தானே. எனவே பாசமாகிய இந்த கருவிகள் ஞானம் உடையவை என்று மற்ற சமயத்தார் சொல்லுகிறார். அதை மறுக்கிறார். மறுபடி படிங்க. பதிஞான பிரஜானங்களோடு ஒப்ப
பாசஞானம் ஒன்று என வைத்து எண்ணப்படும் உரிமை உடையது.
அந்த ரெண்டோடு இதையும் சேர்த்து சொல்லப்படுகிறது. அந்த உரிமை உடையாதனை
அறிவுரைக்கு அன்று என்று பொருந்தாது.
அதை போய் அறிவியாருக்கு அறிவற்றது என்று கூறுவது பொருந்தாது என்பாரை நோக்கி கீழே விளக்குகிறார்.
அறிவாவது மூலமாய் நோக்கும்படி அசத்திற்கு உள்ளது போல தோன்றியும் ஐயம் திரிவின்றி மாசறு காட்சியால் ஆராயும்படி அதன்கள் இல்லாது ஆதலால் இனி அசத்தினுக்கு உணர்வு இன்று என மேற்கொண்டது.
அந்த ஒரு வரிக்கு இது விளக்கம். அதுதான் நிரூபிக்கின் இன்று என்பதற்கு விளக்கம் என்ன சொல்லுகிறார்? அவ் அறிவாவது எவ்வறிவு? பாசஞானம். பாச அறிவு. அவ் அறிவாவது தூலமாய் நோக்கும் வழி. இந்த நம்முடைய கருவிகரணங்களை பொதுவாக பார்த்தால் அறிவுடையது போலத்தான் நம்முடைய மெய்வாய் கண்மூன்று செவி என்ற கருவிகளை பொதுவாக நோக்கினால் இவைதான் உலகத்தை அறிகின்றன, எனவே இவை அறிவுடையன என்பது போலத்தான் தோன்றுகிறது. தூலமாய் நோக்கும் வழி பொதுவாக நோக்குகிற போது, அதாவது ஆராய்ந்து பாராமல் பொதுவாக நோக்குகிற காலத்திலே அவ் அசத்துக்கு உள்ளது போல தோன்றின். எது உள்ளது போல? அசத்துக்கு அறிவு உள்ளது போல தோன்றினாலும் ஆராய்ந்து பார்த்தால் ஐயம் திரிவுயின்றி மாசறு காட்சியால், மாசறு காட்சியினா குற்றமில்லாத அந்த காட்சியினா என்ன சொன்னது? காட்சியின் குற்றமற்ற நிலையிலே ஆராயும் வழி அதன்கண் இல்லது. அதன்கண் எதன்கண்? அந்த அசத்தின் எது இல்லது? அறிவு இல்லது. அதன்கண் இல்லது. ஆகலால் இனி அசத்தினுக்கு உணர்வு இன்று என மேற்கோள் அமைத்தார். எனவே
வாசம் வாயிலாக உயிரின் நிகழும் வசு ஞானமே வாச ஞானம் என்று உபசரித்து வாசம் வாயிலாக உயிரின் நிகழும் வசு ஞானமே உயிரின் நிகழும் வசு ஞானமே பாச ஞானம் என்று உபசரித்து
அதாவது விளக்கம் சொல்லுகிறார். பாச ஞானத்திற்கு பாச ஞானத்திற்கு பாசத்தினது ஞானம்
என்று
கொள்ளக்கூடாது. பாசம் வாயிலாக வாயிலாக உயிரின் நிகழும் ஞானம்தான் பாசஞானம். உயிரின்கள் நிகழும் ஞானமே பாசஞானம் என்று உபசரித்து கூறப்படும். அதனை பாசத்திற்கு உள்ளதாகிய ஞானம் என அது அப்படி கொள்ளக்கூடாது. பாசத்திற்கு உள்ள ஞானம் என்று நாம் கொள்ளக்கூடாது. பாசத்திற்கு உள்ளதாகிய ஞானம் என காண்டல் அப்படி கூறுதல்
நிரூபியாத
வழிபடும் மடமை. இல்லை, ஆராய்ந்து பார்க்காமல் கூறப்படுகிற ஒரு தவறான கருத்து, ஆராயாமல் கூறுகிற கருத்து. ஆம், அதாவது ஆன்ம ஞானம், ஆன்மாவினுடைய ஞானம் பாசத்தின் வழியாக அறிகிறது உலகம். ஒரே ஞானம் தான் ஆன்மாவுக்குரிய ஞானம். ஆன்மாவுக்குரிய ஞானம் ஆன்ம அறிவு. ஆன்ம அறிவு கட்டு நிலையிலே பாசத்தின் வழியாக கருவிகள் வழியாக உலகத்தை அறிகிறது. முக்தி நிலையிலே அந்த ஆன்ம அறிவு திருவருள் துணையினாலே சிவத்தை அறிகிறது. ஆக எந்த நிலையிலையும் ஆன்ம அறிவுக்கு துணை இங்கே கருவிகள், அங்கே திருவருளாகிய கருவி. என்று கொள்ள வேண்டும். எனவே வாச வாசத்திற்கு உள்ள ஞானம் என்று கூறுதல் நிறுவியாத வழிபடும் மடமை சாடுகிறார், கடிந்து கூறுகிறார், ஆராய்ந்து பாராமல் கூறுகிற ஒரு அறிவு அறிவற்ற தன்மை. இதற்கு உதாரணம்
எடுத்துக்காட்டு பேய்த்து நீர் என்றும் வெற்றிமையில் வாய்க்கதனை கண்டு உணர்வாரே வழியை காணும் அசத்து இன்னை கண்டு உணர்வார் இல்லதெனப்பார் என்பது உதாரணம்.
வழியில் காணல் இல்ல
கண்டு உணர்வார் இல்லதெனப்பார்.
இது இரண்டாவது உதாரணம். இந்த ஏழாவது நுட்பம் முதல் நுட்பம் முதல் எடுத்துக்காட்டு என்ன? அந்நியம் இல்லாமை அறத்து ஒன்று உணர்வின்றார். அந்நியம் இல்லாம அசத்தை காண்பவனே அவன் அசத்தி பார்த்தா வரும் பேதைக்கு மற்ற அணைந்த பேய்த்தேர் அசத்தாகும் பெற்றிமையும் வாய்த்து அதனை கண்டுணர்வார் இவ்வழியில் காணும் அசத்தின் கண்டுணர்வார் இல்லதென காண். ஒரு எடுத்துக்காட்டு தருகிறார் பேய்த்தேர் தான்
Thank you.